الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قنية الكرية الله من أليان அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் உடலாலும் பொருளாலும் உழைப்பு செய்த அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களின் உழைப்புக்கும் முயற்சிக்கும் சிறந்த கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்தருவானாக. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்காக முழு ஒத்துழைப்பையும் அனுமதியையும் அதற்குண்டான எல்லா விதமான உதவிகளையும் செய்த இந்த அரசாங்கத்திற்கும் அல்லாஹு தஆலா நன்மை செய்வானாக, நல்லருள் புரிவானாக, நேர் வழியில் நடத்துவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிறந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹுவை வணங்கி வழிபடுகின்ற இந்த புனிதமிக்க மாதத்திலே ஏழைகளுக்கும் தேவை உடையவர்களுக்கும் நன்மைகள் செய்து நல்லறங்கள் செய்து நன்மைகளை தேடிக்கொள்கின்ற இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹுடைய பேச்சை கேட்க வேண்டும், அல்லாஹுடைய வேதத்தை பற்றிய நினைவூட்டலை கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் திரளாக நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். நான் சொல்லக்கூடிய செய்தி முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் மிக்க பயனுள்ளதாக இருக்க வேண்டும், ஒரு நினைவூட்டலாக இருக்க வேண்டும், அல்லாஹுவின் அச்சத்தை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் மார்க்கத்தில் நமக்கு மேலும் ஆர்வத்தையும் பிடிப்பையும் அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே அவனுடைய அழகிய பெயர்களை கொண்டும் உயர்ந்த பண்புகளை கொண்டும் துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் அப்படியே நமக்கு ஆக்கி தருவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நேரடியாக பேசி ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இறக்கப்பட்டதுதான் இந்த வேதம். தன்ஸீலும் மின் ரப்பில் ஆலமீன், நஸல பிஹி ருஹுல் அமீன் على قلبك لتكون من المنذرين بلسان عربي مبين. سورة الشعراء இறுதி வசனங்களை படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா இவ்வளவு தெளிவாக இந்த வேதத்தின் மகிமையை பற்றி சொல்கிறார். அகிலங்களின் இறைவன் அந்த ரப்பிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம், இதை கண்ணியத்துக்குரிய நம்பிக்கைக்குரிய ஜிப்ரீல் கொண்டு வந்திருக்கிறார். நபியே, உங்களது உள்ளத்தில் அந்த ஜிப்ரீல் இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறார். இது தெளிவான அரபி மொழியிலே இறக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன், இதனுடைய உண்மையான மகத்துவத்தை, மகிமையை, அருமையை, மதிப்பை நாம் புரிய வேண்டும் என்றால் இதை பொருளுணர்ந்து ஓத வேண்டும். உணர்ந்த பொருளை, புரிந்த கருத்துக்களை வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். இதை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், இதை பற்றி பிடிக்க வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான். அல்லாஹுவின் வேதத்தை உறுதியாக பற்றி பிடிப்பவர்கள், ஓதுபவர்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லவில்லை. ஓதுவதற்கு தனி நன்மை இருக்கிறது. வாழ்க்கையின் எல்லா காலகட்டங்களிலும் அவர் அரசராக இருந்தாலும், சாதாரண மனிதராக இருந்தாலும், அவர் தந்தையாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும், அறிஞராக இருந்தாலும், வியாபாரியாக இருந்தாலும், தொழிலாளியாக இருந்தாலும், சாதாரண ஒரு பாமர மனிதராக இருந்தாலும், எல்லோருக்கும் இந்த அல் குர்ஆனிலே தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. மனிதர்களை படைத்த, அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புடைய வேதமாயிற்றல்லவா, இதில் எப்படி தெளிவான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்க முடியும்? இதைவிட ஒரு சிறந்த வேதத்தை, சிறந்த வழிகாட்டியான ஒரு புத்தகத்தை எந்த உலகத்தில் எந்த மக்களால் கொண்டு வர முடியும்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை கொடுத்து அதை பற்றி பிடிக்கும்படி, அதை வாழ்க்கையிலே கடைபிடிக்கும்படி நமக்கு கட்டளையிடுகின்றானே. ஏன் தெரியுமா? இந்த வேதம் அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியான புத்தகம் சகோதரர்களே. சாதாரண புத்தகம் அல்ல, காலத்தால் அழிக்க முடியாத புத்தகம், ஓத ஓத தெவிட்டாத புத்தகம். எத்தனை ஆண்டுகள் எத்தனை அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்தாலும் இதனுடைய கருத்தாழத்தை அடைய முடியாத புத்தகம். ஓதுவதிலே இனிமை, ஓதுவதிலே இனிமை, சிந்தித்து ஆராய 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 தெளிவான வழிகாட்டுதல், தெளிவான கருத்துக்கள். கவலையோடு ஓதினால் மனதிற்கு ஒரு நிம்மதி, இறையச்சத்தோடு ஓதும் பொழுது மேலும் இறையச்சத்தை அதிகப்படுத்துகிறது. இந்த உலக வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளில் ஓதினாலும் இப்போது நமக்காக இறக்கப்பட்டதை போன்ற தெளிவான உரை, தெளிவான வழிகாட்டுதல், தெளிவான புரிய வைத்தல். இந்த சூழ்நிலையில் நீங்கள் எடுத்து ஓதினாலும் உங்களுக்காகவே அந்த அந்த வசனம் இப்போது இறக்கப்பட்டதை போன்று உணரக்கூடிய ஒரு உண்மை நிலையை, யதார்த்த நிலையை, வாழ்க்கையில் உங்களோடு வாழ்ந்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு புத்தகம் சகோதரர்களே. நான் சொல்வது புரிகிறதா? வாழ்க்கையில் நம்மோடு வாழ்ந்து உயிரோட்டத்தோடு நமக்கு வழிகாட்டக்கூடிய புத்தகம். ஆம், எந்த சந்தர்ப்பத்தில் ஓதினாலும், எந்த சூழ்நிலையில் ஓதினாலும், எந்த ஒரு தேவைக்காக, தெளிவுக்காக ஓதினாலும் அப்படியே நம்மை பார்த்து நேரடியாக பேசுவதை போன்று, நம்மை பார்த்து நம்முடைய ரப்பு நேரடியாக பேசுவதை போன்று, நமக்கு ஏற்பட்ட கேள்விக்கு அவன் பதிலளிப்பது போன்று, நமது உள்ளத்தில் ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு அவன் தெளிவு கொடுப்பது போன்று உணரக்கூடிய அளவில் ஒரு உயிரோட்டமான புத்தகம் அல் குர்ஆன். அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற புத்தகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆனை பற்றி, இதை இறக்கிய இறைவன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். சூரத்துல் இஸ்ராவுடைய 9வது 10வது வசனத்தை படித்து பாருங்கள். 17வது அத்தியாயம். إن هذا القرآن يهدي للتي هي أقوم. தெளிவான பேச்சாக இருக்கும் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய பேச்சு, அழுத்தமான பேச்சாக இருக்கும், சந்தேகத்திற்கு இடமற்ற பேச்சாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது, கரம் பிடித்து வழிகாட்டுகிறது, விளக்கம் கொடுத்து வழிகாட்டுகிறது, புரிய வைத்து வழிகாட்டுகிறது. லில்லதி ஹி அக்வம், எதற்கு, எது பாதையில் மிகச்சரியானதோ, மிக நேர்மையானதோ, மிக நீளமானதோ, மிக முறையானதோ, சரியானதோ, அப்படிப்பட்ட பாதைக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது. லில்லதி ஹி அக்வம், இந்த அக்வம் என்ற வார்த்தைக்கு அரபியிலே அவ்வளவு பொருள் இருக்கிறது. நீளமிக்க, நேர்மை மிக்க, ஒழுக்கமிக்க, மிகச்சரியான, எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் எல்லா காலத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் மிக பொருத்தமான. மனிதர்கள் எல்லாம், அவர்களில் உள்ள அறிஞர்கள் எல்லாம், சிந்தனைவாதிகள் எல்லாம், ஞானவான்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பொது நன்மையை கருத்திலே கொண்டு அவர்களெல்லாம் சட்டங்கள் இயற்ற வேண்டும் என்பதாக எத்தனை ஆண்டுகள் முயற்சி செய்து ஒரு நீதமான, நேர்மையான, ஒழுக்கமான, சரியான, பொருத்தமான சட்டங்களை அவர்கள் இயற்றினாலும், பேசும்போது என்ன கவனிங்க, உங்க முகம் எல்லாம் என்ன பார்த்துருக்கணும், இடையில வருவாங்க போவாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. அந்த ஒரு அசைவை கொண்டு சைத்தான் நம்முடைய கவனங்களை திருப்பி விடுவான். எனவே தயவு செய்து முழுமையான கவனத்தை நீங்கள் இந்த உரையிலே தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி அறிஞர்கள், சிந்தனைவாதிகள், ஞானிகள் எல்லாம்
பல காலங்களாக ஒன்று சேர்ந்து வெறும் பொது நலத்தை கருத்திலே கொண்டு பணக்காரர்கள் ஏழைகள் செல்வந்தர்கள் தேவை என்றெல்லாம் ஒரு தனி மனிதனின் நன்மையை பார்க்காமல் அவர்கள் சிந்தித்து ஒரு சட்டத்தை இயற்றினால், அன்பிற்குரியவர்களே, அந்த சட்டம் அவர்கள் இயற்றுவதை விட, அவர்கள் கொண்டு வந்ததை விட, அவர்கள் சிந்தித்ததை விட சிறந்த முறையில் அல்லாஹ்வுடைய இந்த வேதத்திலே இருக்கும், அல்லாஹ்வுடைய இந்த புத்தகத்திலே இருக்கும். அவர்கள் கொண்டு வந்ததில் கண்டிப்பாக சில குறைகள் இருக்கலாம், அவர்கள் கொண்டு வந்ததில் கண்டிப்பாக சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், அவர்களுக்கு அவர்களே அறியாமல் பல குறைகள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் சட்டத்திலே وَلَنْ تَجِدَ لِسُنَّةِ اللَّهِ تَبْدِيلًا وَمَنْ أَصْدَقُ مِنَ اللَّهِ قِيلًا அல்லாஹ்வின் இந்த வேதத்திலே இந்த குர்ஆனிலே நீதத்தை தவிர, ஒழுக்கத்தை தவிர, உண்மையை தவிர, சத்தியத்தை தவிர, மனிதர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய அடிப்படையான நேர்மையான சட்டங்களை தவிர வேறு எதையும் காண முடியாது. அஃபகைர அல்லாஹி அபகி, அல்லாஹுவை தவிர, அல்லாஹ்வின் சட்டத்தை தவிர வேறொரு சட்டத்தை நான் உங்களுக்கு தேட முடியுமா என்று அல்லாஹ் நபியிடத்தில் கூறி சவால் செய்ய சொல்கிறான் என்றால், இந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதலை கொஞ்சம் புரிந்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி அழுத்தமாக சொல்கிறானே, இந்த குர்ஆன் அவ்வளவு தெளிவான வழிகாட்டுதலை கொண்டது என்று. இங்கே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது குறைகளை மன்னிப்பானாக, நமது அலட்சியங்களை மன்னிப்பானாக. நம்மில் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் வாழ்க்கையிலே எத்தனையோ பல செயல்களை, காரியங்களை, தேவைகளை தொடர்ந்து வழக்கமாக செய்வதை பழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறோம். சிலர் சொல்வார்கள், நியூஸ் பேப்பர் படிக்கவில்லை என்றால் எனக்கு அன்றைய பொழுதே போகாது என்று. சிலர் சொல்வார்கள், நியூஸ் பார்க்கவில்லை என்றால் என்னுடைய அன்றைய பொழுதே போகாது என்று. இப்படி பலவிதமான தேவைகளை தனக்கு வாழ்க்கையில் அன்றாடம் ஏற்படுத்திக் கொண்டு, அது இல்லை என்றால் என்னுடைய அன்றைய நாளே போகவில்லை, கழியவில்லை, அந்த நாளே எனக்கு திருப்தியாக இருக்கவில்லை என்று சொல்வார்களே. அன்பிற்குரியவர்களே, நம்மில் எத்தனை பேர் அல் குர்ஆனோடு இப்படிப்பட்ட ஒரு ஆழமான உளப்பூர்வமான தொடர்பு கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆனை படிக்காத நாள்கள், இதை புரியாத நாள்கள், இதை சிந்திக்காத நாள்கள் நமது வாழ்க்கையிலே எத்தனை நாட்கள் கழிந்திருக்கின்றன, கவலைப்பட்டிருக்கிறோமா? நம்மில் பலர் இதை ஒரு பரக்கத்துக்கு மட்டும் உரிய புத்தகமாக, பரக்கத் குர்ஆனுடைய அம்சங்களில் ஒன்று, சிலர் பரக்கத்துக்கு மட்டும் வைத்திருக்கிறார்கள், சிலர் சடங்குகளுக்கு மட்டும் வைத்திருக்கிறார்கள், சிலர் புனிதத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்படி இல்லையே. இந்த குர்ஆன், இந்த குர்ஆனின் முதல் கொள்கையை, இந்த குர்ஆனின் முதல் குறிக்கோளை அல்லாஹ் சொல்லும் பொழுது, இது வழிகாட்டி வழிகாட்டக்கூடியது, உங்களை கரம் பிடித்து வழிகாட்டக்கூடியது என்று தான் அல்லாஹ் சொல்கிறார். இந்த ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ், மக்களுக்கு வழிகாட்டியாக இறக்கப்பட்ட வேதம், தொழுகையில் ஓதப்படுவதற்காக அல்ல, தொழுகையில் ஏன் ஓதப்படுகிறது, தொழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இறையற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அவனுடைய வெளி வாழ்க்கை குர்ஆனுடைய சட்டப்படி அமைய வேண்டும், அவனை படைத்த இறைவனின் வழிகாட்டுதலின்படி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகையில் அல்லாஹ் குர்ஆனை ஓதச் சொல்கிறானே தவிர, ஏதோ ஒரு மந்திரத்தை ஓதிவிடுவதை போன்று நினைத்து ஒருவன் தொழுகையிலே குர்ஆனை ஓதுவானே ஆனால் அவன் குர்ஆனை புரியவில்லை சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, அதிலே எங்களை வழிநடத்து, அதிலே எங்களை இறுதி மூச்சு வரை வை என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அப்படியா, தாலிகல் கிதாபு லா ரைபா ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், இதோ உங்களுக்கு அந்த வழிகாட்டியான புத்தகத்தை நான் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் இறையற்றத்தோடு இந்த குர்ஆனை அணுகுங்கள், படியுங்கள், இதனுடைய பக்கங்களை புரட்டுங்கள், இது உங்களுக்கு நேர்வழி காட்டும். இந்த குர்ஆனிலே எப்படிப்பட்ட நேர்வழி இருக்கிறது தெரியுமா? இதற்குத்தான் இந்த குர்ஆனிலே தெளிவு இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது, இதற்கு இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கையின் அத்தனை தரப்பு மக்களுக்கும், எல்லாவிதமான வழிகாட்டுதலையும் அன்பிற்குரியவர்களே இந்த குர்ஆனிலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் அப்படியே நாம் இந்த குர்ஆனிலே பயணித்து பார்ப்போம் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று. ஒரு மனிதனுக்கு தேவையான முதல் வழிகாட்டுதல் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான வழிகாட்டுதல்களில் முக்கியமான முதலாவதான வழிகாட்டுதல், அந்த மனிதன் அவனுடைய ரப்பு யார், அவனை படைத்தவன் யார், அவனுடைய இறைவன் யார், அவனுடைய உண்மையான கடவுள் யார், இதை ஒரு வேதம் வழிகாட்ட வேண்டும். இந்த வழிகாட்டுதல் குர்ஆனை தவிர வேறு எந்த வேதத்திலும் நீங்கள் சரியாக நீளமாக முறையாக முழுமையாக பார்க்க முடியாது. அல் குர்ஆனில் மட்டும்தான் அந்த வழிகாட்டுதல் இருக்கிறது. அல் குர்ஆன் நமக்கு நம்மை படைத்த இறைவனின் பக்கம் வழிகாட்டுகிறது, நாம் வணங்க வேண்டிய அந்த இறைவனின் பக்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. கொஞ்சம் சூரத்துல் இக்லாஸ் 112வது அத்தியாயத்தை படித்து பாருங்கள். இன்று வேறு எந்த தேவைகளுக்கோ இதை ஓதுகிறார்கள், ஆனால் இந்த சூரா என்னை படைத்த இறைவனை எனக்கு அறிமுகப்படுத்துகிறது, என் இறைவன் யார் என்பதை எனக்கு உணர்த்துகிறது என்ற கோணத்தில் சிந்தித்து பார்த்திருப்போமா? ஒரு நபித்தோழர் அந்த கோணத்திலே இந்த சூராவை படித்தார், ஓதினார், இந்த சூராவை நேசித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூராவை நீ நேசித்தது உன்னை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டது. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட வழிகாட்டுதல். அல்லாஹ் அவன் யார், அவன் ஒருவன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவன் முழுமையானவன் நிறைவானவன், அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, யாருக்கும் பிறந்தவன் இல்லை. வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக சமமாக ஈடாக இணையாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. எப்படிப்பட்ட தெளிவான ஒரு வழிகாட்டுதலை நமது இறைவனை பற்றி, நமது ரப்பை பற்றி, நமது அல்லாஹுவை பற்றி நமக்கு கொடுக்கிறது பாருங்கள் இந்த குர்ஆன். சூரா யூனுசுடைய 3வது 4வது வசனத்தை படித்து பாருங்கள். நமது ரப்பை நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த விதத்தை பாருங்கள். இன்ன ரப்பக்கும் அல்லாஹுல்லதி ஖லக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஃபி சித்தத்தி அய்யாம் ஸும்ம ஸ்தவா அலல் அர்ஷ் யுதப்பிருல் அம்ர் மா மின் ஷஃபீஇன் இல்லா மின் பஅதி இஸ்னி ஸாலிகும் அல்லாஹு ரப்பக்கும் ஃபஅபுது அஃலா தஸக்கரூன். இந்த குர்ஆன் நமக்கு சொல்வதை பாருங்கள், உங்களது ரப்பு யார் தெரியுமா? மனித குலமே, உங்களது ரப் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தவன், அதற்கு பிறகு அவன் அரசுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான், அங்கிருந்து கொண்டு அவன் காரியங்களை நிர்வகிக்கிறான், அவனுடைய அனுமதி இல்லாமல் சிபாரிசு செய்யக்கூடியவர் யாரும் கிடையாது, அப்படிப்பட்டவன் தான் உங்களது ரப். ஜாலிக்கும் அல்லாஹு ரப்புக்கும், ஜாலிக்கும் அல்லாஹு ரப்புக்கும், இவற்றையெல்லாம் படைத்து இவற்றை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹுதான் உங்களையும் படைத்து வளர்த்து காக்கின்ற, உங்களின் தேவைகளை நிர்ணயிக்கின்ற, தனது கட்டுப்பாட்டிலே உங்களை வைத்திருக்கிற உண்மையான அந்த இறைவன். ஃபஅபுதூஹு, அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். அஃபலா தஸக்கரூன், நீங்கள் நல்லறிவு பெற மாட்டீர்களா? இப்படிப்பட்ட தெளிவான வழிகாட்டுதல், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அந்த ஒருவன் தான் இறைவனாக வணங்கப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதில் குர்ஆனுடைய வழிகாட்டுதல் மிக தெளிவாக இருக்கிறது. குல் இன்னமா அன முன்திருன் வமா மின் இலாஹின் இல்லல்லாஹ் அல் வாஹிதுல் கஹ்ஹார். சூரா சாத் 38வது அத்தியாயத்தின் 65வது வசனத்தை படியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதராக இருக்கிறேன், அடக்கி ஆளக்கூடிய ஒருவனாகி அந்த அல்லாஹுவை தவிர வணங்கப்படுகின்ற தெய்வம், வணங்கப்படுகின்ற கடவுள் வேறு யாரும் இல்லை, அவன் தான் வானங்களை படைத்தவன் ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களுக்கும் அவன் தான் ரப், பூமிக்கும் அவன் தான் ரப், வானங்கள் பூமிக்கு இடையில் உள்ள அத்தனைக்கும் அவன் தான் ரப்பாக இருக்கிறான், அவன் தான் அனைத்தையும் மிகைத்தவன், அவன் தான் மகா ஞானமுடையவன், எல்லோரையும் மன்னிக்கக்கூடியவன். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆன் நம்மை படைத்த ரப்பை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. குர்ஆனுடைய வசனங்களை ஓதி பாருங்கள், அதனுடைய பொருள்களை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள், அல்லாஹுவை அறிவதற்கு, அல்லாஹுவை நமக்கு புரிய வைப்பதற்கு, அல்லாஹ்வின் சிபத்துகளை நமக்கு விளங்க வைப்பதற்கு அல் குர்ஆனை விட ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இல்லை. இன்று மக்கள் ஏன் தெரியுமா மாறு செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், அல்லாஹ்வின் சட்டங்களை விட்டு தூரமாக செல்கிறார்கள். அல்லாஹ் என்றால் யாரென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. வமா கதருல்லாஹு ஹக்க கத்ரி, அல்லாஹ்வை அவனுடைய கண்ணியத்திற்கு ஏற்ப அவர்கள் அறியவில்லை, புரியவில்லை. அல்லாஹ்வை புரிவதற்கு, ரப்புடைய அந்த வல்லமையை புரிவதற்கு, அவனுடைய மகத்துவத்தை புரிவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆனின் மூலமாக நமக்கு வழிகாட்டுகிறான். இந்த அல் குர்ஆன் அதனுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வசனங்களிலே நம்மை படைத்த ரப்புடைய கண்ணியத்தை, மகிமையை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்து சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் ஒரு மனிதனுக்கு அவனை பற்றிய உண்மை நிலையை புரிய வைக்கிறது. இந்த மனிதனுடைய ஆரம்பம் எது, அவனுடைய முடிவு என்ன, இந்த மனிதன் எங்கிருந்து வந்தான், யாரால் படைக்கப்பட்டான், எப்படி படைக்கப்பட்டான், இவனுடைய மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் ஆணித்தரமாக, மிக தெளிவாக, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் வழிகாட்டக்கூடியது இந்த அல் குர்ஆன். எத்தனையோ வசனங்கள் இதை பற்றி பேசுகின்றன. இதிலே நீங்கள் மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் புரிய வேண்டும் என்றால் 23வது அத்தியாயம் சூரா முஃமினுடைய 12-16 வரை உள்ள வசனங்களை படித்து பாருங்கள். இந்த குர்ஆன் எப்படி மனிதனுக்கு அவனுடைய தொடக்கத்தையும், அவனுடைய முடிவையும், அவனுடைய மறுமை வாழ்க்கையையும் எப்படி வர்ணிக்கிறது பாருங்கள். வலக்கத் கலக்னல் இன்ஸான மின் சுலாலத்தின் மின் தீன் ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين ثم إنكم بعد ذلك لميتون ثم إنكم يوم القيامة تبعثون. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைத்த அந்த முழு சரித்திரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 வசனங்களிலே அவ்வளவு சுருக்கமாக சொல்கிறான். மனிதனை நாம் மண்ணுடைய சாரிலிருந்து படைத்தோம், பிறகு அவனை ஒரு இந்திரியமாக, ஒரு மணித்துளியாக மாற்றி ஒரு பலமான ஒரு அறையிலே, உறுதிமிக்க ஒரு தங்குமிடத்திலே நாம் அதை வைத்தோம். பிறகு அந்த இந்திரிய துளியை நாம் ஒரு அலக்காவாக, ஒரு இரத்தக்கட்டியாக, ஒரு ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக மாற்றினோம். பிறகு அதை ஒரு சதைத்துண்டாக மாற்றுகிறோம். பிறகு அதை அந்த சதைத்துண்டிலே எலும்புகளை நாம் கொண்டு வருகிறோம். பிறகு அந்த எலும்பிலே நாம் சதைகளை போர்த்துகிறோம். பிறகு நாம் வேறொரு படைப்பாக, ஒரு முழுமையான படைப்பாக அந்த மனிதனை உருவாக்கி எடுக்கிறோம். உருவம் கொடுப்பவர்களில், உருவம் அமைப்பவர்களில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருள் மிக்கவன், பரக்கத்து மிக்கவன். இந்த இடத்தில் அல் ஹாலிக் என்பது அல் முசவ்விர் என்ற அர்த்தத்தில் வருகிறது. உருவம் அமைப்பவர்களிலே, உருவம் கொடுப்பவர்களிலே அல்லாஹ் மிக அழகிய உருவம் கொடுப்பவன். அல்லாஹ் சொல்கிறான், பிறந்து வளர்ந்து வாடுகின்ற மனிதனே, உனக்கு மரணம் உண்டு, நிச்சயமாக நீ மரணிக்க போகிறாய். மரணத்தை நினைவூட்டக்கூடிய புத்தகம் இந்த அல் குர்ஆன். பணத்தின் காரணமாக, பதவியின் காரணமாக, செல்வத்தின் காரணமாக, அல்லது இந்த உலக வாழ்க்கையின் பணிகளின் அழுத்தங்களின் காரணமாக மனிதன் தனது முடிவை, மரணத்தை மறுக்கின்ற தருவாய்களில் எல்லாம் இந்த அல் குர்ஆன் மனிதனுக்கு மரணத்தை ஞாபகமூட்டிக் கொண்டே இருக்கிறது. எத்தனை வேதங்கள் உலகத்திலே மக்களால் படிக்கப்படுகின்றன, ஆனால் இந்த அல் குர்ஆன் ஒன்றுதான் மனிதனை மறுமைக்காக வாழச் சொல்கிறது. மனிதனுக்கு மரணத்தை நினைவூட்டி இந்த உலக வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்டது ஏன் என்பதை புரிய வைக்கிறது. தும்ம இன்னக்கும் பஅத தாலிக லமய்யிதூன் தும்ம இன்னக்கும் யௌமல் கியாமத்தி துபஅத்தூன். மறுமையிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், உங்களது மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை ஆணித்தரமாக, அழுத்தமாக, ஆதாரத்தோடு புரிய வைக்கிறது இந்த அல் குர்ஆன். அன்பிற்குரியவர்களே, இந்த அல் குர்ஆனுடைய வழிகாட்டுதலில் இன்னொரு முக்கியமான வழிகாட்டுதல் என்ன தெரியுமா? இன்றும் ஏன் முஸ்லிம்கள் கூட இந்த அல் குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொண்டவர்கள் கூட கவலை என்ன? அதை ஆழமாக பொருள் உணர்ந்து படிக்காத காரணத்தால், அல்லது பொருள் தெரிந்தாலும் அதை அலட்சியம் செய்துவிட்ட காரணத்தால், பொருள் தெரிந்தாலும் அலட்சியம் செய்துவிட்ட காரணத்தால் வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் புரிந்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்மை பற்றி அல்லாஹ் என்னை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அந்த நோக்கத்திலே நான் எவ்வளவு வெற்றி அடைந்திருக்கிறேன், எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறேன் எவ்வளவு முன்னேறி இருக்கிறேன் என்று நம்மால் சிந்திக்க முடிகிறதா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்குர்ஆன் நமக்கு நினைவூட்டுகிறது. சூரத்து தாரியாத் 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தை படியுங்கள். இந்த ஒரு வசனம் போதும் சகோதரர்களே, நம்மை மீண்டும் நமது பாதையிலே திருப்பி கொண்டு வருவதற்கு, நமது மார்க்கத்திலே திரும்ப நம்மை கொண்டு வருவதற்கு, நமது இறைவனை விட்டு தூரமாகிவிட்ட நம்மை நமது இறைவனோடு நெருக்கமாக்குவதற்கு. அல்லாஹோடு நெருங்கிவிட்டால் எல்லா பிரச்சனைகளும் தெரிந்துவிடும். பிரச்சனைக்கு காரணமே என்ன? இன்று முஸ்லிம்கள் அல்லாஹ்விடமிருந்து தூரமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து தூரமாக இருப்பதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அதை புரியாமல் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நமது நோக்கத்தை இந்த குர்ஆன் நமக்கு புரிய வைக்கிறது. நீங்கள் எந்த படிப்பை படித்து, எந்த வேலையை செய்து, எந்த நாட்டிலே எந்த தொழில் செய்து கொண்டு நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, உங்களது வாழ்க்கையின் நோக்கம் அதுவல்ல. அல்லாஹுவை படைப்பதற்காக மனிதர்களை நீங்கள் படைக்க, அல்லாஹுவை வணங்குவதற்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்வதை நமக்கு இந்த குர்ஆன் நினைவூட்டுகிறது. நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு ஒரு குறிக்கோளுக்காக, வேறு ஒரு நோக்கத்துக்காக படைக்கவே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வசனத்தின் ஆழத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், ஒன்று மறுத்து பிறகு உறுதி செய்வார். எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை இருக்கிறதோ, வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர என்று இப்படி மறுத்து உறுதி செய்வது அல்லாஹ்வுடைய குர்ஆனின் ஒரு தனித்துவம். உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இதை தவிர வேறு ஒன்று இல்லை என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட வாசகங்களை அல்லாஹ் கொண்டு வருவான். மறுத்து உறுதிப்படுத்துவது, மனிதர்களை ஜின்களை நான் எந்த நோக்கத்திற்காகவும் படைக்கவில்லை, அவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே. படைக்கப்பட்டதின் நோக்கம், படைக்கப்பட்டதின் குறிக்கோள், நம்மை அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ வைப்பதனுடைய குறிக்கோள் அல்லாஹுவை வணங்குவது. ஏன் அல்லாஹுவை வணங்குவது கொண்டுதான் நாம் அவனுடைய அடிமை என்பதை நாம் நமக்குள் உறுதிப்படுத்துகிறோம், நமக்குள் ஒப்புக்கொள்கிறோம். அவனுக்கு முன்னால் சுஜூது செய்யும் பொழுது, அவனுக்கு முன்னால் தக்பீர் கட்டும் போது, அவனுக்கு முன்னால் ருக்கூ செய்யும் பொழுது, அவனுடைய இபாதத்துகளை நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், நாம் அந்த இபாதத்தை செய்யும் பொழுது நமக்கு சொல்கிறோம், யா அல்லாஹ் நான் உன்னுடைய அப்தாக இருக்கிறேன், யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன், உன்னை வணங்குகிறேன், உன் பக்கம் தேவை உள்ள ஒரு மிஸ்கீனாக, ஒரு ஃபகீராக நான் இருக்கிறேன். எனக்கு பெருமை இல்லை, எனக்கு எந்த விதமான தனி திறமை கிடையாது. நீ என்னை பரிபாலித்துக் கொண்டாலே தவிர, நீ என்னை கவனித்துக் கொண்டாலே தவிர, திறமையால், அறிவால், முயற்சியால், செல்வத்தால், பதவியால், படிப்பால் நான் எதையும் எனக்கு தேடிக்கொள்ள முடியாது. நீ எனக்கு கொடுத்தாலே தவிர, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஃதை வலா முஅத்திய லிமா மனஅ. சூரா ஃபாத்திருடைய ஆரம்பம் இந்த வசனத்தின் கருத்தை தான் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. மா யஸ்தஹி அல்லாஹு லின்நாஸி மின் ரஹ்மத்தின் ஃபலா மும்ஸிக லஹா வமா யும்ஸிக் ஃபலா முர்ஸில லஹு மின் பஅதி. அல்லாஹ் ரஹமத்தை கொடுத்தால் தடுக்க முடியாது, அல்லாஹ் ரஹமத்தை தடுத்தால் கொடுக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, சூரா அல்அன்ஆம்முடைய 162-163வது வசனத்தை மேலும் ஒரு முறை உறுதியாக தெளிவாக உணர்ந்து பாருங்கள். தொழுகையின் ஆரம்பத்திலே ஓதப்படக்கூடிய இந்த வசனம், ஆனால் பல மக்கள் என்னுடைய பொருளை உணர்ந்திருக்க மாட்டார்கள், தெரிந்திருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஓதப்பட்ட அழகிய பிரார்த்தனைகளில் இதுவும் ஒன்று. குல் இன் ஸலாத்தி இன் ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ் வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வல் முஸ்லிமீன் குல் அகைரல்லாஹி அப்தி ரப்பா வ ஹுவ ரப்பு குல்லி ஷைஇன். நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் இதை சொல்ல வேண்டும், இதை அவன் ஒரு வாக்குறுதியாக தனது ரப்புக்கு கொடுக்க வேண்டும், இதை ஒரு சத்திய வாக்கு பிரமாணமாக ஒரு பயணத்தாக அல்லாஹ்வோடு செய்யப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக அவன் செய்து கொள்ள வேண்டும். இதை செய்யவில்லை என்று சொன்னால் அவன் உண்மையில் முஸ்லீமாக ஆகவில்லை. வசனம் அப்படித்தான் சொல்கிறது, வசனம் அப்படித்தான் முடிக்கிறது. கருத்தை முடிக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்ன சலாதி எனது தொழுகை, வனுசுக்கி என்னுடைய ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள் அல்லது பொதுவான எல்லா வணக்க வழிபாடுகளும், இன்ன சலாதி வனுசுக்கி என்னுடைய வாழ்வும் என்னுடைய சாவும், நான் வாழ்வதும் நான் மரணிப்பதும் அகிலங்களை படர்த்து வளர்த்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் எனது வாழ்வு, எனது மரணம், எனது இபாதத், என்னுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும். அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை. விதாரிக்க உமிழ்த்தும், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. என்ன கட்டளை? நான் எனது இபாதத்துகளை அல்லாஹ்வுக்காக செய்வது, நான் என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக ஆக்கிக் கொள்வது. ஏன் பிறந்தேன்? அல்லாஹ்வுக்காக பிறந்தேன், அல்லாஹ்வை வணங்குவதற்காக பிறந்தேன், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக பிறந்தேன், அல்லாஹ்வின் சட்டங்களை வாழ்க்கையை பின்பற்றி பரப்புவதற்காக அதன் பக்கம் அழைப்பதற்காக பிறந்தேன். நான் மரணித்தால் எனது மரணமும் அல்லாஹ்வுக்காக இருக்கும். நபியே, நீங்கள் உங்களுக்கு முதலில் இந்த உறுதிமொழியை எடுங்கள். இந்த உறுதிமொழி யாருக்கு எடுக்க சொல்கிறார் முதலாவதாக? யாருக்கு? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியே, இந்த உறுதிமொழியை நீங்கள் எடுங்கள், இந்த வாக்கை நீங்கள் முதலாவதாக எடுத்துக் கொடுங்கள். இதற்கு கட்டுப்பட்டு இதற்கு பணிந்து எனது ரப்பை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களில் முதல் முஸ்லீமாக நான் இருப்பேன். இப்போது புரிந்திருக்கும் உங்களுக்கு, இதை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த கொள்கை உறுதியை யார் பறைசாட்டவில்லையோ, வாழ்க்கையின் குறிக்கோளாக லட்சியமாக தனது ரப்பை யார் ஆக்கிக் கொள்ளவில்லையோ அவர் முஸ்லீமே கிடையாது. ஏன் வாழ்கிறாய்? வியாபாரத்திற்காக வாழ்கிறாய், மனைவிக்காக, மக்களுக்காக, பிள்ளைகள், இப்படி உலகத்தின் எந்த ஒன்றை அவர் குறிப்பிட்டாலும் சரி அவர் முஸ்லீம் அல்ல என்று குர்ஆன் சொல்கிறது. முஸ்லீம் யார்? அல்லாஹ்வுக்காக வாழக்கூடியவன். முஸ்லீம் யார்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வாழக்கூடியவன். முஸ்லீம் யார்? அல்லாஹ்வின் சட்டங்களை செயல்படுத்துவதற்காக வாழக்கூடியவன். முஸ்லீமுடைய மரணம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்விற்காக இருக்கும். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு நமது வாழ்க்கையில் மிக தெளிவான குறிக்கோளை, இலக்கை, லட்சியத்தை நிர்ணயிக்கக்கூடியது, அதற்கு வழிகாட்டக்கூடியதாக இந்த அல்குர்ஆன் இருக்கிறது. இந்த அல்குர்ஆனுடைய வழிகாட்டுதலை, மேலும் ஒரு வழிகாட்டுதலை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேரான மார்க்கத்திற்கு இந்த அல்குர்ஆன் வழிகாட்டுகிறது. எந்த மார்க்கத்தில் நமது இன்மையின் வெற்றியும் மறுமையின் வெற்றியும் இருக்குமோ, அல்லாஹ்விடத்திலே எந்த மார்க்கம் அங்கீகரிக்கப்பட்டதோ அந்த மார்க்கத்திற்கு இந்த அல்குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. மூன்றாவது அத்தியாயத்தின் 19வது வசனத்தை படித்து பாருங்கள். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது, எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்கிறது. நிச்சயமாக உங்களது இறைவனாகிய அல்லாஹ்விடத்திலே, ரப்பிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவுடைய 3வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அல்யூம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லக்கும்ல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, இஸ்லாமை நமக்கு மார்க்கமாக அங்கீகரித்துக் கொண்டான், இதை முழுமைப்படுத்தி கொடுத்து விட்டான். எனவே முஸ்லிம்கள், வேறு ஒரு மார்க்கத்தில், வேறு ஒரு வழியில் நன்மை இருக்குமோ, சிறப்பு இருக்குமோ, நீதம் இருக்குமோ, நமக்கு தேவைகள் இருக்குமோ என்று ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அனைத்து இந்த சிறந்த மார்க்கத்தில், சிறந்த புத்தகத்தோடு, சிறந்த வழிகாட்டியோடு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எனவே முஸ்லிம்கள் வேறு ஒரு மார்க்கத்திலே தங்களுக்கு வழிகாட்டுதலை தேட வேண்டிய அவசியம் இல்லை. வேறு ஒரு சமுதாயத்திடத்திலே வாழ்க்கையின் கலையை கற்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கமாகி இஸ்லாம் இதுதான் நிறைவான மார்க்கம், இதுதான் முழுமையான மார்க்கம், இது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தை தவிர வேறு ஒன்றை நீங்கள் மார்க்கமாகவும் வழிகாட்டியாகவும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களது நிலை என்னவாகும் என்றும் இந்த அல்குர்ஆன் நமக்கு எச்சரிக்கையும் செய்கிறது. ஒரு பக்கம் அல் குர்ஆன் தெளிவான மார்க்கத்திற்கு நமக்கு வழிகாட்டுவதோடு இன்னொரு பக்கம் அல் குர்ஆன் நமக்கு எச்சரிக்கையும் செய்கிறது. எதை எச்சரிக்கை செய்கிறது? இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் தடம் புரண்டால், இந்த மார்க்கத்தை பின்பற்றாமல் நீங்கள் விலகிச் சென்றால் உங்களது முடிவு மிகப்பெரிய நாசமான முடிவாக இருக்கும். இதை சூரா ஆல் இம்ரானுடைய 85வது வசனத்தை பாருங்கள். وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இஸ்லாமை தவிர வேறொன்றை வாழ்க்கையில் குறிக்கோளாக மார்க்கமாக யாராவது தேடினால், வேறொன்றை பின்பற்ற நாடினால் அவர்களிடமிருந்து அவர்களுடைய வணக்க வழிபாடோ, அவர்களது இறை நம்பிக்கையோ, அவர்களுடைய எந்த நற்செயல்களும் அங்கீகரிக்கப்படாது. மட்டுமல்ல, அவர்கள் மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளிகளில் சேர்ந்து விடுவார்கள். இந்த குர்ஆன் நமக்கு எதற்கு வழிகாட்டுகிறது? நமது மார்க்கத்தை நாம் நிர்ணயிப்பதற்கு, நமது கொள்கையை நாம் உறுதி செய்வதற்கு. இதுதான் தெளிவான மார்க்கம், இதுதான் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று நமக்கு கடைபிடித்து இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது. அடுத்து சகோதரர்களே, இந்த குர்ஆன் எப்படி நமக்கு மார்க்கத்திற்கு பக்கம் வழிகாட்டுகிறதோ, நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் இந்த குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்களது வழியிலே செல்ல வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் சொல்வதுதான் மார்க்கம், அவர்கள் சொல்வதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அதில்தான் உங்களது பாவங்களில் மன்னிப்பு இருக்கிறது, அதில்தான் உங்களது இறைவனுடைய திருப்தி இருக்கிறது என்று இந்த அல் குர்ஆன் நமது ரசூலை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. நமது ரசூலின் வழியை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நமது ரசூலுடைய ரசூலை நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக எடுத்துச் சொல்கிறது. ஏன் தெரியுமா? ஒரு பக்கம் சொல்லக்கூடிய வழிநடத்தக்கூடிய வேதம் இருக்கும் போது, இன்னொரு பக்கம் அதை வாழ்க்கையிலே எடுத்து நடத்தக்கூடிய ஒரு தூதர் தேவை என்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் வேதங்களை இறக்கிய போதெல்லாம் வேதங்களை தூதர்களோடு சேர்ந்து கொடுத்தார், தூதர்களை வழிகாட்டியாக, தூதர்களை அந்த வேதங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆசிரியர்களாக அல்லாஹ் நியமித்துக் கொடுத்தார். இந்த அல் குர்ஆனுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த தூதர் இருக்கிறாரே, தூதர்களிலேயே சிறந்த தூதர், தூதர்களில் அல்லாஹ் அனுப்பிய தூதர்களிலேயே அல்லாஹ்வால் முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு தூதர், இறுதி தூதராக அல்லாஹ் அனுப்பினான். இந்த அல் குர்ஆன் அதை பற்றி சொல்வதை பாருங்கள். சூரத்துல் அஹ்காப் 33வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில், மா கான முஹம்மதுன் அபா அஹத் மின் ரிஜாலிகும் வலாக்கின் ரசூலல்லாஹ் வகாதமன் நபியீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய ஆண்களுக்கு தந்தையாக இருக்கவில்லை, மாறாக அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். வகாதமன் நபியீன் அவர்கள் நபிமார்களின் இறுதி முத்திரையாக இருக்கிறார். சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தில் 29வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். இந்த குர்ஆன் நமக்கு நமது தூதரை அறிமுகப்படுத்துகிறது, நமது வழிகாட்டியை அறிமுகப்படுத்துகிறது. யார் பின்னால் சென்றால் நமக்கு வெற்றி நிச்சயமோ, அல்லாஹ்வின் பொருத்தம் உறுதியோ, அதை நமக்கு வழிகாட்டுகிறது. அப்படிப்பட்ட தூதரை நமக்கு வழிகாட்டுகிறது. எவ்வளவு தெளிவாக சொல்கிறது தெரியுமா இந்த குர்ஆன்? ஆனால் இன்னும் ஒரு பெரிய கவலை என்ன தெரியுமா? தூதருடைய மொழிகள் விளக்கப்பட்டாலும், தூதருடைய அறிவுரைகள் புரிய வைக்கப்பட்டாலும், இவற்றையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களது மூதாதைகளின் வழிதான் எங்களுக்கு சிறந்த வழி என்று குறைஷிகள் சொன்னார்கள் அல்லவா, மக்காவுடைய காபிர்கள் சொன்னார்கள் அல்லவா, அந்த பேச்சுக்கு ஒப்பாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்பவர்களில் பலரும் இன்று சொல்வது எவ்வளவு மனத்திற்கு வேதனை அளிக்கிறது பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் அந்த 31-32வது வசனத்திலே இந்த அல் குர்ஆனின் மூலமாக நம்மிடத்தில் பேசுவதை பாருங்கள். எவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல்! இதற்கு மேல் இரண்டாவது ஒரு வாசகம் தேவையே கிடையாது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனீ யுஹிப்புகும்ல்லாஹ். நபியே, இந்த மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கிறதோ, படைத்த இறைவனை நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்களோ, யார் சொல்ல மாட்டார்கள்? எல்லாரும் சொல்வார்கள், முஸ்லிம்களும் சொல்வார்கள், காபிர்களும் சொல்வார்கள், யூதர்களும் சொல்வார்கள், கிறிஸ்தவர்களும் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முறைகல்லை கொடுத்து விட்டான். நீ கடவுளை நேசிப்பது, இறைவனை நேசிப்பது, படைத்தவனை நேசிப்பது உண்மையாக இருக்குமே ஆனால், நீ அவனை நம்புவது உண்மையாக இருக்குமே ஆனால், நீ அவனை ஏற்றுக்கொண்டது உண்மையாக இருக்குமே ஆனால், இந்த தூதரை தவிர வேறு வழி இல்லை. நீ அந்த படைத்தவனை அணுகுவதற்கு, அந்த படைத்தவனை நெருங்குவதற்கு, அவனுடைய பொருத்தத்தை கேடுவதற்கு, உனது வணக்க வழிபாடுகள், உனது கலாச்சாரம், உனது செயல், எண்ணம், நம்பிக்கை அனைத்தும் இந்த தூதருடைய வழியை ஒத்து இல்லை என்றால், இந்த தூதருக்கு பின்னால் வந்ததாக, இந்த தூதரின் வழியில் வந்ததாக இல்லை என்றால், அது நிராகரிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு உரைகல்லாக கொடுத்தான். உண்மையான மூமின் யார், பொய்யர்கள் யார், போலிகள் யார் என்று பிரித்தறிவதற்காக சொல்லலாம் எவ்வளவு வேண்டுமானாலும், பேசலாம் வாயினால் அல்லாஹ் கேட்கிறார் செயல்பாடு எப்படி இருக்கிறது, உனது ஒழுக்கம் எப்படி இருக்கிறது, உனது வியாபாரம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய கல்வி எப்படி இருக்கிறது, உனது கலாச்சாரம் எப்படி இருக்கிறது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததாக இருக்கிறதா, அவர்கள் போதித்ததாக இருக்கிறதா, அவர்கள் காண்பித்ததாக கற்றுக் கொடுத்ததாக இருக்கிறதா, நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொல்வதில் நீ உண்மையான. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹை பின்பற்றுங்கள், யஹ்புபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். நீங்கள் அல்லாஹ்வை நேசித்ததற்கு ஈடாக, அல்லாஹ்வை நேசித்ததற்கு உங்களுக்கு கூலியாக அல்லாஹ் உங்களை நேசிப்பார். வயது திரளுக்கும் துருவக்கும் உங்கள் பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து தருவார். எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல், பின்பற்றுவதற்கு தகுதியான வழிகாட்டி, ஒரே இமாம், ஒரே முஃப்தி, ஒரே ஷேக், ஒரே காயிது தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை தவிர எந்த இமாமாக இருந்தாலும், எந்த ஷேகாக இருந்தாலும், எந்த முக்தியாக இருந்தாலும், எந்த மாலிமாக இருந்தாலும், அவர்களை பின்பற்றுவது நபியின் பின்பற்றுதலுடைய அந்த நிபந்தனையோடு அமைந்திருக்க வேண்டும். நபியின் கட்டளைக்கு முரண்படவில்லை என்றால் அவர்களை பின்பற்றலாம். ஆனால் அவர்களுடைய கூற்றவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தூதர் காட்டாத ஒன்றை, தூதர் சொல்லாத ஒன்றை, தூதர் காண்பிக்காத ஒன்றை அவர் காண்பிப்பாரே ஆனால் அதை நாம் பின்பற்ற முடியாது, ஏற்க முடியாது. காரணம், அல்லாஹ்வின் அன்பை பெற முடியாது. அல்லாஹ்வின் அன்பை, அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுவதற்கு நிபந்தனை இல்லாத பின்பற்றுதல், அறிவாக இருக்கட்டும், காலமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், சூழ்நிலைகளாக இருக்கட்டும், நிர்பந்தங்களாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், எது ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பின்பற்றியே ஆவேன். எந்த நிபந்தனையும் போட முடியாது. என் அறிவு ஏற்றுக்கொண்டால், என் கலாச்சாரம் அங்கீகரித்தால், என் சூழ்நிலை ஒத்து வந்தால் முடியாது. நீங்கள் தூதரை முழுமையாக பின்பற்றாதவரை அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய முடியாது. புல்லின் குற்றம் தொகை போடலாம். நீங்கள் அல்லாஹ்வை, ரசூலுல்லாஹை பின்பற்றுவதை கொண்டே தவிர வேறு எந்த ஒரு வழியிலும் திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் லட்சக்கணக்கான தீர்க்கங்களை, தீனார்களை தர்மம் செய்தாலும் சரி, இரவெல்லாம் இன்று வணங்கினாலும் சரி, வாழ்க்கையெல்லாம் மக்காவிலே கழித்தாலும் சரி, உங்களுடைய வழிபாடு, உங்களுடைய இபாதத், உங்களுடைய கலாச்சாரம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முத்திரையோடு இருக்கவில்லை என்றால் அல்லாஹ்வை, அவற்றை கொண்டு நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் இவற்றின் மூலமாக உங்களது நஃப்ஸை திருப்திப்படுத்தியவர்களாகத்தான் ஆகிவிட்டீர்கள். அல்லாஹ் அவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏழுந்தும் பார்க்க மாட்டான். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர். குர்ஆனுடைய இந்த வழிகாட்டுதல் மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் ஏன் இதை இவ்வளவு அலட்சியம் செய்திருக்கிறோம், ஏன் இதை இவ்வளவு மக்கள் புறக்கணித்து வாழ்கிறார்களோ? குர்ஆன் இவ்வளவு தெளிவாக சொல்கிறது, முஸ்லிம்களே, முஸ்லிம்களே, அல்லாஹ்வை நேசிப்போம் என்று சொல்பவர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் இருப்பது உண்மை என்றால் இந்த தூதரை பின்பற்றுங்கள், அப்போதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பார், அல்லாஹ் உங்களை மன்னிப்பார். இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல், வேறு யாருக்காவது இதை சொல்ல முடியுமா? அல்லாஹ் வேறு யாரையும் இங்கே சொல்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையான வழிகாட்டியாக இந்த குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. சூரத்துல் அஹ்காப் 33வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தை பாருங்கள். இதே ஆல் இம்ரானுடைய கருத்தை மேலும் எவ்வளவு வலிமைப்படுத்துகிறது என்று லமல் கான லகு ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜு அல்லாஹ் வல்யௌமல் ஆகிர் வஸக்கர அல்லாஹ் கதீரா. அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுவது உண்மையாக இருக்குமானால், மறுமையின் நம்பிக்கை உங்களுக்கு உண்மையாக இருக்குமானால், உங்களது உள்ளத்திலே அல்லாஹ்வின் நினைவு இருப்பது, அல்லாஹ்வின் சிக்கர் உங்களது உள்ளத்திலே இருப்பது உண்மையாக இருக்குமானால், உங்களுக்குரிய அழகிய வழிகாட்டி அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதரிலே இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ்வின் தூதரை வழிகாட்டியாக கொண்டு திருப்தி அடைந்திருக்கிறோம் என்று சிந்திப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்மில் எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள். பல மக்கள் பெருமையாக சொல்வார்கள், நான் அந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன், இதை படித்திருக்கிறேன், அந்த அறிஞருடைய புத்தகத்தை படித்திருக்கிறேன், இந்த தத்துவ ஞானி எழுதிய புத்தகத்தை படித்திருக்கிறேன் என்று எத்தனையோ மேற்கத்தியர்கள் எழுதிய புத்தகங்களை எல்லாம் பேர்களை எல்லாம் பட்டியல் போட்டு காட்டக்கூடிய முஸ்லிம் மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் நமக்காக அனுப்பப்பட்ட நம்முடைய ஒரே தூதராகிய ஒரே வழிகாட்டியாகிய யாரை பற்றி இந்த அல்குர்ஆன் மிக தெளிவாக உறுதியாக சொல்கிறதோ, இவரை நீங்கள் அறியவில்லை என்றால், இவருடைய வாழ்க்கை வழிமுறையை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், இவருக்கு பின்னால் நீங்கள் செல்லவில்லை என்றால், அல்லாஹ்வின் அன்பையே நீங்கள் அடைய முடியாது என்று சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தை படியுங்கள். உங்களுக்கு உங்களை விட நெருக்கமானவர் இந்த தூதர் தான் என்று அல்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அந்நபியு ஔலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தங்களது உயிரை விட பிரியமானவர் நெருக்கமானவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அறியவில்லை, அவர் யார் என்று தெரியவில்லை, அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய பிரச்சாரம் என்ன, அவருடைய பணி என்ன, அவர் எதற்காக அனுப்பப்பட்டார், என்ன புரட்சிகளை செய்தார், என்ன மாற்றங்களை செய்தார், என்ன நன்மைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார், எந்த தீமைகளிலிருந்து நம்மை விலக்கி இருக்கிறார். அவர்கள் கற்றுக் கொடுத்த அத்தனை நன்மைகளையும் இன்று சமுதாயத்திலே பலர் குழி தோண்டி புதைக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் தடுத்த அத்தனை பாவங்களுக்கும் உயிர் கொடுத்து அவற்றை சமுதாயத்திலே வளர்த்துவிட, அவற்றை சமுதாயத்திலே பரப்ப துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா பாதுகாப்பானார் அடுத்து சகோதரர்கள், இந்த அல்குர்ஆன் நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறது. இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை நமக்கு வழிகாட்டுகிறது. மனிதனே, நீ எதற்காக படைக்கப்பட்டாய், எங்கே நீ நிரந்தரமாக இன்பமாக இனிமையாக சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறாய் என்ற இந்த இரண்டு உலகங்களின் தெளிவான நிலைப்பாட்டை, இந்த இம்மை உலகம் மறு உலகத்தின் தெளிவான நிலைப்பாட்டை அல்குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக படம் எடுத்து காட்டுகிறது. அல்குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களில் விசேஷமான வழிகாட்டுதல் இந்த துன்யாவின் ஹகீகத்தை புரிய வைப்பது, ஆகிரத்தின் உண்மை யதார்த்த நிலையை ஹகீகத்தை புரிய வைப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வசனங்களிலே இதை சொல்கிறான். சில வசனங்களை நாம் பார்ப்போம். சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, நீங்கள் வாழக்கூடிய இந்த பூமி இருக்கிறது, இதற்கு மேல் உள்ளவற்றை ஒரு அலங்காரமாக நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம், ஒரு கவர்ச்சியாக நாம் இவற்றை உருவாக்கி இருக்கிறோம் என்று தெரியுமா? உங்களிலே யார் நல்ல அமல்களை அதிகம் செய்யக்கூடியவர்கள், சிறந்த மன தூய்மையான சரியான அமல்களை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றி செய்பவர்கள் என்பதை சோதிப்பதற்காக நாம் உங்களை இந்த உலக வாழ்க்கையிலே அனுப்பியிருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகத்தின் அலங்காரங்களை எல்லாம் காய்ந்த சருகுகளாக, காய்ந்த குப்பைகளாக நாம் மாற்றிவிடுவோம். உலகத்தின் யதார்த்த நிலையை பாருங்கள், கண்கவர்ந்த உலகம், பூக்களால் மலர்ந்திருக்கக்கூடிய இந்த தோட்டங்கள், நதிகளாலும் மலைகளாலும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம், மாட மாளிகைகளாலும் கோபுரங்களாலும் உயர்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம், அல்லாஹ்வின் பார்வையிலே அல்லாஹ் சொல்கிறான், காய்ந்த சருகுகளாக குப்பைகளாக வருவதால் மாற்றிவிடுவோம். இதே சூராவில் தன்னுடைய 45வது வசனத்தை படித்து பாருங்கள். இந்த உலகத்திற்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான், فاختلط به نبات الأرض فأصبح هشيما تذروه الرياح وكان الله على كل شيء مقتدرا.
نبي இந்த மக்களுக்கு உலக வாழ்க்கையின் உதாரணத்தை சொல்லுங்கள். இது மாட மாளிகைகளை பார்த்து, கோபுரங்களை பார்த்து, தோட்டம் துறவுகளை பார்த்து, இதன் செல்வங்களை பார்த்து, இதன் ஆபரணங்களை பார்த்து, இதன் அழகை பார்த்து, இதிலே தனது மனதை பறிகொடுத்துக் கொண்டிருக்கும், இதனால் வறுமையை மறந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு நினைவூட்டும் விதமாக நபியே இந்த உலக வாழ்க்கையின் உதாரணத்தை எடுத்துச் சொல்லுங்கள். எப்படிப்பட்ட உதாரணம்? வானத்தில் இருந்து ஒரு மழையை நாம் இறக்குகிறோம். அந்த மழை மூலமாக காய்ந்த பூமிகளின் அந்த விளைச்சல்கள், அந்த காய்ந்த பூமியின் புற்பூண்டுகள் முளைத்து பச்சை பசுமையாக மாறுகின்றன. மீண்டும் அந்த பச்சை பசுமையான அந்த புற்பூண்டுகள், அந்த விளை நிலங்கள் காய்ந்த சருகுகளாக மாறுவதில்லையா? தருகுறியா? காற்றுகள் அவற்றை அடித்துச் செல்வதில்லையா? அப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உலகம் இப்போது இல்லை. இப்போது இருக்கக்கூடியவர்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் அரசாங்கமும் அவர்களுடைய அவர்களுடைய அத்தனை ஆபரணங்களும் அவர்கள் உருவாக்கி இந்த உலகம் எல்லாம் அழிந்து அல்ல அடுத்த உலகத்தை தோற்றுவிப்பார், மாற்றிக்கொண்டே இருப்பார். யாருக்கும் எந்த நிரந்தரமும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சில நிமிடங்களுக்கு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு, ஒரு காண்பிக்கப்படக்கூடிய ஒரு ஷோ, ஒரு அற்பமான ஒரு கேளிக்கை, அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. அல்குர்ஆன் எப்படி தெளிவுபடுத்துகிறது பாரு. நமக்கு வறுமையை நினைவூட்டக்கூடிய வேதம் இந்த அல்குர்ஆன். அல்லாஹ் சொல்கிறான், மறுமை வீடுதான் சிறந்த வீடு எரிச்சம் உள்ளவர்களுக்கு. இந்த உலக வாழ்க்கையில் ஏழையாக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், படித்தவராக பாமரராக இருந்தாலும், அரசராக யாராக இருந்தாலும் சரி, தக்வாவை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு மறுமையின் வீடு சிறந்த வீடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயத்திலே உலகத்தையும் மறுமையும் ஒப்பிட்டு நமக்கு சொல்கிறார். மிக தெளிவான வசனம் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லக்கூடிய இந்த வசனம் அல் குர்ஆனின் தெளிவான வழிகாட்டுதல். எனவும் ஆரம்பிப்பதை பாருங்கள். குர்ஆன் எல்லாம் தெரிந்து கொள்வதற்குத்தான், குர்ஆன் எல்லாம் புரிந்து கொள்வதற்குத்தான். ஆனால் சில வசனங்களுக்கு முன்பு, சில செய்திகளுக்கு முன்பு, அதற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக, கவனங்களை திரும்புவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லக்கூடிய அமைப்பு தான் இப்படி. எனவும் உடனடியாக அவசர அவசியமாக இதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். எப்படி அர்த்தம் அதற்கு? எனவும் உடனடியாக அவசர அவசியமாக தெளிவாக உறுதியாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? அன்னமல் ஹயாது துன்யா லஇபு வலஹு வஸீரது வதஃபாஹுரு பைனகும் வதகாதுரு ஃபில் அம்வால் வல் அவலாத் கமதல் கைத் அஅதபல் குஃபார நபாது தும்ம யஹீஜ் ஃபதராஹு முஸ்ஃபர்ரா தும்ம யகூனு ஹுதாமா. அல்லாஹ் சொல்கிறான், உலக வாழ்க்கை விளையாட்டு, ஒரு கேளிக்கை, ஒரு பொழுதுபோக்கு, அலங்காரம், ஒரு பெருமை உங்களுக்குள் செல்வத்திலும் குழந்தைகளிலும் குடும்பங்களிலும் யார் பெரியவர் என்ற போட்டி, இதுதான் உலக வாழ்க்கை. ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையின் சுருக்கமான ஒரு வரலாற்றை அல்லாஹ் அப்படியே கொண்டு வந்து கண் முன்னால் நிறுத்துகிறான். உங்களது சிறு பிள்ளைகளின் அந்த காலங்கள், உங்களின் அந்த பிள்ளை பருவம், ஒரு வேடிக்கை, ஒரு விளையாட்டு, நீங்கள் வளர்ந்து வரும்போது வாலிபராக வரும்பொழுது அலங்காரம், அழகு என்று அந்த கருவம், அதனுடைய தேடல், அடுத்து உங்களது வயது இன்னும் அதிகமாக அதிகமாக செல்வத்தை எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறோம், அவரை விட நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறதா என்ற போட்டி, இவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கிறான், இதற்கு உதாரணம் எப்படி? விவசாயிகளை மகிழ்ச்சி மிக்கக்கூடிய ஒரு மழையை போல அந்த மழை இறங்கி செடிமொடிகள் படர்ந்து வளர்ந்து விவசாயிகளை ஆச்சரியப்படுத்துகிறது. ஆனால் கொஞ்ச நாட்களில் அது மஞ்சளாக மாறி காய்ந்து சருகுதலாக மாறிவிடுகிறது. இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை. எத்தனையோ வீடுகள் விற்கப்படுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதை கட்டியவர் எப்படி குடிப்போயிருப்பார் அந்த வீட்டிலே? பெருமையாக அந்த நிலத்தை வாங்கி எவ்வளவு செலவழித்து அதை கட்டியிருப்பார். ஆனால் சில காலங்கள் வசித்ததற்கு பிறகு அவரோ அல்லது அவருடைய சந்ததிகளோ அதை விற்பதை பார்க்கிறோம், அல்லது அதை இடித்து விட்டு இன்னொருவர் அந்த இடத்திலே புதிய ஒரு வீடு எழுப்புவதை பார்க்கிறோம். யாருக்கும் நிரந்தரம் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், மறுமை வாழ்க்கை அங்கே மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய ஒரு இன்பத்தை தவிர, மயக்கக்கூடிய ஒரு அற்ப சுகத்தை தவிர வேறொன்றுமே கிடையாது என்றெல்லாம் ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையின் அந்த வழிகாட்டுதலை அல்குர்ஆனின் மூலமாக நமக்கு கொடுக்கின்றார் சகோதரர்கள். இந்த அல்குர்ஆன் மனித குலத்தில் உள்ள எல்லா தரப்பு மக்களுக்கும் வழிகாட்டுகிறது. எப்படி? மற்ற ஏழைய புத்தகங்களை எடுத்துக்கொண்டால் அது யாராவது ஒருவருக்கு ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட வழிகாட்டியாக கொடுக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கும். அல்குர்ஆன் அப்படி அல்ல. அரசருக்கு வழிகாட்டுகிறது, சாதாரண மக்களுக்கு வழிகாட்டுகிறது, அதிகாரிக்கு வழிகாட்டுகிறது, பொதுமக்களுக்கு வழிகாட்டுகிறது, எஜமானனுக்கு வழிகாட்டுகிறது, அடிமைக்கு வழிகாட்டுகிறது, எல்லா தரப்பு மக்களுக்கும் முழுமையான வழிகாட்டி. இந்த அல்குர்ஆனுடைய வழிகாட்டுதலை ஒவ்வொரு மன்னரும் ஒவ்வொரு அரசரும் அதிகாரியும் ஏற்றுக்கொண்டால் உலகத்தில் எங்குமே தீவிரவாதம் இருக்காது, உலகத்தில் எங்குமே குழப்பம் இருக்காது. அதை விட நிம்மதியான ஒரு ஆட்சியை எந்த ஒரு ஆட்சியாளரும் கொடுக்க முடியாது. ஆட்சியாளருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சூரத்துல் மாயிதாவுடைய 48-50 வரை உள்ள வசனத்தை படித்து பாருங்கள். ஆட்சியின் அடிப்படை இலக்கியமாக அடிப்படை சட்டமாக அல்லாஹ் சொல்வது என்ன தெரியுமா? அல்லாஹ் இறக்கியதை கொண்டு நீங்கள் தீர்ப்பளிப்பீராக. மனைச்சியை பின்பற்றி நீங்கள் தீர்ப்பளித்து விடாதீர்கள். இரண்டாவதாக மற்றவையெல்லாம் அறியாமையின் சட்டங்கள். தாவூது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரையை அல்குர்ஆனிலே சொல்வதன் மூலமாக உலகத்தின் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் அல்லாஹ் வழிகாட்டுகிறான். யா தாவூது இன்னா ஜஅல்னாக கலீஃபதன் ஃபில் அர்தி ஃபஹ்கும் பைன الناس بالحق ولا تتبع الهوى فيضلك عن سبيل الله ان الذين يضلون عن سبيل الله لهم عذاب شديد. தாவூதே, இந்த பூமியில் உங்களை ஒரு ஆட்சியாளராக நாம் ஆக்குகிறோம். மக்களுக்கு மத்தியிலே நீதமாக தீர்ப்பளியுங்கள். எதை கொண்டு நீதமாக? ஃபஹ்கும் பைனன்னாஸ் பில் ஹக்கி, மனைச்சியை பின்பற்றி விடாதீர். கோபத்தின் காரணமாகவோ செல்வத்தின் காரணமாகவோ லஞ்சத்துக்காகவோ வேறு எந்த ஒன்றுக்காகவும் நீங்கள் தீர்ப்பு செய்து விடாதீர். சத்தியத்தை கொண்டு நீதமாக ஹக்கின் அடிப்படையிலே நீங்கள் தீர்ப்பு செய்வீராக. எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் பாருங்கள். மக்களுக்கு இந்த அல்குர்ஆன் வழிகாட்டுகிறது. உங்களின் அதிகாரிகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், உங்களின் ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். அல்லாஹ் சொல்கிறான் சூரா அன்-நிசாவுடைய 59வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல் வஉலில் அம்ரி மின்கும். பொதுமக்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான். இப்படி மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு முதலில் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ஏன்? ஆட்சியை கொடுப்பது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவேதான் பைஅத்துகள் வாங்கும் பொழுது சஹாபாக்களிடத்திலே இதற்கும் பைஅத்து வாங்கினார்கள். அல்லாஹ் உனாஜிஅல் அம்ர அஹ்லஹு, யாரிடத்தில் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்தானோ அந்த அதிகாரத்தை கேட்டு நாங்கள் அவர்களிடத்தில் சண்டை செய்ய மாட்டோம், அவர்களிடத்திலே போராட மாட்டோம், அவர்களிடத்திலே வாக்குவாதம் செய்ய மாட்டோம். அல்லாஹ் உனாஜிஅல் அம்ர அஹ்லஹு, கட்டுப்படுவது கீழ்படிவது, இதன் மூலமாகத்தான் ஒரு நிம்மதியான அரசாங்கத்தை ஒரு நிலையான அரசாங்கத்தை உருவாக்க முடியும் என்று பொதுமக்களுக்கு அல்குர்ஆன் வழிகாட்டுகிறது. அடுத்து சகோதரர்களே, இந்த அல்குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிறது தெரியுமா? அல்குர்ஆன் வழிகாட்டக்கூடிய சமுதாயத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன தெரியுமா? அல்குர்ஆனின் வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அமையும் தெரியுமா? தங்களுக்குள் நேசம் கொண்ட ஒரு சமுதாயம் அமையும். அல் குர்ஆனின் வழிகாட்டுதலை பின்பற்றும் போது தங்களுக்குள் மஹப்பத்துடைய ஒரு சமுதாயம் உருவாகும், ஒரு பாதுகாப்பான ஒரு சமுதாயம் உருவாகும், ஒழுக்கமிக்க ஒரு சமுதாயம் உருவாகும், சகோதரத்துவம் மிக்க ஒரு சமுதாயம் உருவாகும், தங்களுக்குள் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒத்துழைப்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகும், நன்மைகளை ஏவக்கூடிய சமுதாயம் உருவாகும், தீமைகளை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகும், ஆக்கப்பூர்வமான ஒரு சமுதாயம் உருவாகும், வலிமைமிக்க ஒரு சமுதாயம் உருவாகும். அல்லாஹ்வின் கண்ணியங்களை பாதுகாக்கக்கூடிய, மக்களின் கண்ணியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகும். அல் குர்ஆனின் வழிகாட்டுதல்களிலே இவ்வளவு வழிகாட்டுதல் இருக்கிறது. சமுதாயத்தில் நேசத்தை உருவாக்குவதற்கு, அன்பை உருவாக்குவதற்கு, சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கு, பாதுகாப்பை உருவாக்குவதற்கு, நேர்மையை உருவாக்குவதற்கு, ஒருவர் ஒருவருக்கு துணை நிற்பதை உருவாக்குவதற்கு, நன்மைகளை பரப்புவதற்கு, தீமைகளை தடுப்பதற்கு, சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வமான வலிமை மிக்க சமுதாயமாக இருப்பதற்கு அல் குர்ஆனுடைய வழிகாட்டுதல் இருக்கின்றது. சகோதரர்களே, சில குர்ஆனுடைய வசனங்களை சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள், படித்து பாருங்கள். சூரத்து நிசாவுடைய 112வது வசனம், சூரா அன்னூருடைய 23வது வசனம், சூரத்து அஹ்தாபுடைய 33வது வசனம், பிறகு சூரத்து ஹுஜராத்துடைய 11-12 வரை உள்ள வசனங்கள். இந்த அத்தனை வசனங்களிலும் சமுதாயத்திலே மக்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், பிறர் பிறரை ஏற்கக்கூடாது, திட்டக்கூடாது, பழி போடக்கூடாது, வீண் பழி சுமத்தக்கூடாது, பரிகாசம் செய்யக்கூடாது, கேலி கிண்டல் செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பிறரை கேவலமாக பார்க்கக்கூடாது என்ற நீதமான ஒழுக்கங்களை, சகோதரத்துவத்தின் ஒழுக்கங்களை அல்குர்ஆன் சொல்கிறது. சூரத்துல் இஸ்ராவுடைய 53வது வசனத்தில் சமுதாய மக்கள் தங்களுக்குள் எப்படி பேச வேண்டும் என்பதை அல்குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சகோதரர்களே, எப்படி நமது பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும், மிக மரியாதையான மிக அழகான வார்த்தைகளையே மக்கள் தங்களுக்கு மத்தியிலே பேச வேண்டும் என்ற சிறந்த ஒரு வழிகாட்டுதலை குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் அநீதி இழைக்கப்பட்டாலும் கூட மன்னித்து விடுங்கள் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. சூரத்து நிசாவுடைய 149வது வசனத்தை படித்து பாருங்கள். நீங்கள் தவறு, உங்களுடைய சகோதரர் தவறு செய்தால் அவர்களை மன்னியுங்கள் என்ற அந்த மன்னிப்பின் பெருந்தன்மையை தூண்டக்கூடிய வேதமாக இந்த அல் குர்ஆன் இருக்கிறது. சூரத்து 24வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தை படித்து பாருங்கள். அதுபோன்று அன்பு நேசிப்பதற்கு உதாரணமாக அன்சாரிகளின் சமுதாயத்தை அல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அன்சாரிகளை பற்றி சொல்லும் பொழுது, யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹி வலா யஜிதூன ஃபீ ஸுதூரிஹிம் ஒரு சமுதாயம் பிடிப்புள்ள, ஒற்றுமையுள்ள, சகோதரத்துவம் நிறைந்த சமுதாயமாக ஆக வேண்டும் என்றால் அன்சாரிகளின் சமுதாயத்தை அல் குர்ஆன் நமக்கு உதாரணமாக, முன் உதாரணமாக, வழிகாட்டிகளாக எடுத்துச் சொல்கிறது. அவர்கள் யார்? முஹாஜிர்களை நேசித்தவர்கள். தங்களுக்கு இல்லை என்றாலும் அந்த முஹாஜிர்களுக்கு கொடுத்து, அந்த முஹாஜிர்களை நேசித்து வரவேற்று சமுதாயத்தையும் மார்க்கத்தையும் பாதுகாத்த மக்கள் என்று வாழ்க்கையின் யதார்த்தமான உதாரணத்தை எடுத்து சொல்லி, வெறும் சட்டத்தை மட்டுமல்ல அதை பின்பற்றிய மக்களை உதாரணமாக சொல்லி, அன்போடு வாழுங்கள், நேசத்தோடு வாழுங்கள், விட்டு கொடுத்து வாழுங்கள் என்பதற்கு அல் குர்ஆன் வழிகாட்டுகிறது. அதுபோன்று ஏன் பேசக்கூடிய பேச்சுக்கு கூட, பிறரை பார்க்கும் போது எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு கூட அல் குர்ஆன் வழிகாட்டுகிறது. சூரா லுக்மான் 31வது அத்தியாயத்தின் 18-19வது வசனத்தை படித்து பாருங்கள். முகத்தை திருப்பாதே, முகத்தை கடுகடுப்பாக வைக்காதே, பெருமையாக நடக்காதே. அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்தானா? நீ ஆடையிலே, வாகனத்திலே, வீட்டிலே, குடும்பத்திலே, செல்வத்திலே, பதவியிலே, படிப்பிலே பிறரை விட நீ உயர்ந்திருக்கிறாயா? இந்த உயர்வுகளை எல்லாம் நீ பெருமைக்கு காரணமாக ஆக்கிவிடாதே. நீ பிறரை தாழ்வாக பார்ப்பதற்கு காரணமாக ஆக்கிவிடாதே. பிறரை ஏளனமாக பார்ப்பதற்கு காரணமாக ஆக்கிவிடாதே. பிறரை விட்டு உனது முகத்தை திருப்புவதற்கு காரணமாக ஆக்கிவிடாதே. முத்தி சலாம் சொல், பார்க்கும் போது மகிழ்ச்சியாக பார் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. சகோதரர்களே, ஒரு தந்தை ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் தாய் தந்தையோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல் குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களை தவிர சிறந்த வழிகாட்டுதல் இருக்காது. இதே சூரா லுக்மானுடைய 16வது 17வது வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய் தந்தையர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த இடத்திலே நமக்கு வழிகாட்டுகிறான். அது கொண்டு சூரத்துல் இஸ்ராவுடைய 25, 26, 27 வசனங்கள், தாய் தந்தையோடு எப்படி பேச வேண்டும், அவர்களுக்கு எப்படி துஆ செய்ய வேண்டும், அதையும் அல்குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூமின்கள் தங்களுக்கு மத்தியிலே எப்படி பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சூரத்துல் ஹிஜ்ருடைய 88வது வசனங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது. இப்படி அன்பிற்குரியவர்களை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களை எடுத்து பார்ப்போம். ஆனால் என்னென்ன ஹக்கை யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு என்ன ஹக் இருக்கிறது, இறந்ததற்கு பிறகு என்ன ஹக் என்பதற்கெல்லாம் தெளிவான வழிகாட்டுதல். ஏழைகளுக்கு, தேவையுடையவர்களுக்கு, எதீம்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, ஃபக்கீர்களுக்கு, இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் உள்ள ஹக்குகளை வழிகாட்டி அவர்களையும் அரவணைத்து செல்வதற்குண்டான தெளிவான அறிவுரையை நமக்கு அல்குர்ஆன் கொடுக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வை வணங்குவதற்குண்டான தெளிவான வழி எப்படி இபாதத்து செய்ய வேண்டும் என்பதை அல்குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. மூடத்தனமான, போட்டிகத்தனமான, அறியாமை மக்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வை வணங்கினார்கள் என்பதை தெளிவுபடுத்தி அப்படிப்பட்ட ஒரு வணக்க வழிபாட்டிலிருந்து நம்மை கடம்பிடித்து பாதுகாத்து அல்லாஹ்வை வணங்கி அந்த வணக்கத்தில் உனக்கு தைரியம் இருக்க வேண்டும், உன்னுடைய உயர்வு இருக்க வேண்டும், உன்னுடைய ஆன்மீகம் உயர வேண்டும், உன்னுடைய ஒழுக்கம் பாதுகாக்க வேண்டும், உன்னுடைய ஆன்மீகத்தின் அந்த ஆற்றல் உயர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை இந்த தீனை தவிர நமக்கு எதுவும் கற்றுத்தரவில்லை. சகோதரர்கள், ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்கு ஒரு மனிதனுடைய சுய கட்டுப்பாட்டை, சுய மனிதனின் அந்த ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்கு அல்குர்ஆனை விட சிறந்த ஒரு வழிகாட்டுதலை நாம் பார்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறார் பாருங்கள், சூரா நூருடைய முகுல்லில் முஃமினீன் யகுத்து மின் அப்ஸாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், முகுல்லில் முஃமினீன் யகுத்து மின் அப்ஸாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். இப்படிப்பட்ட ஒரு தெளிவான வழிகாட்டுதலை வேறு எந்த புத்தகத்திலே பார்க்க முடியும்? சகோதரர்களே, உடலுக்கு மட்டுமல்ல ஹிஜாப், பார்வைக்கு ஹிஜாபை சொல்லித் தரக்கூடிய ஒரே வேதம் அல்குர்ஆன். நமது பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகிறது அல்குர்ஆன். மூமின்களே, உங்களது பார்வைகளை தாழ்த்தி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களது கற்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மூமின்கள், மூமினான பெண்களே, உங்களது பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். பார்வையிலே ஜினா வந்து விடக்கூடாது, உள்ளத்திலே ஜினாவின் ஆசை வந்து விடக்கூடாது என்று பாதுகாத்து சுய மனிதர் ஒழுக்கத்திற்கு, தனி மனித ஒழுக்கத்திற்கு அல்குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. சகோதரர்களே, இது போன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய உலக வாழ்க்கையிலே மக்கள் எல்லாம் மிகப்பெரிய மன உளைச்சல்களிலும், பரிதவிப்பிலும், நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கெல்லாம் குழப்பங்களிலும், விரக்தியிலும், என்ன செய்வது என்று தெரியாமல், எங்கே ஒதுங்குவது என்று தெரியாமல், யாரிடம் அண்டுவது என்று தெரியாமல், அந்த ஒரு பரிதவிப்பிலே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், கடை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்குர்ஆன் இப்படி வழிகாட்டுகிறது பாருங்கள். சூரத்துர் ரஅதுடைய 28வது வசனத்தை படித்து பாருங்கள், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிஸிக்ரில்லாஹ், அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். வியாபாரத்தில் உங்களுக்கு பிரச்சனையா, தொழிலில் உங்களுக்கு பிரச்சனையா, குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனையா, ஈமானை சரி செய்து கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வை நினைவால் உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது. எவ்வளவு பெரிய இக்கட்டிலே, சிரமத்திலே, துன்பத்திலே, துயரத்திலே, என்ன ஒரு நெருக்கடியிலே நீங்கள் இருந்தாலும், அல்லாஹ்வின் ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாகாதீர்கள். சூரா யூசுஃபுடைய 87வது வசனம், வலா தைஅசு மின் ரஹ்மத்தில்லாஹ். சூரத்துல் ஹிஜ்ருடைய 56வது வசனத்திலே அல்லாஹ் கேட்கிறான், வமா யக்ரத்து மின் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லா அத்தாலூன், வழிகட்டவர்களை தவிர அல்லாஹ்வின் கருணையிலிருந்து யார் நிராசையாக முடியும்? மனிதனுடைய உள்ளத்திற்கு உறுதியை தருகிறது, அவனுடைய உள்ளத்திற்கு ஆதரவை தருகிறது, அவனுக்கு ஒரு உறுதியான சப்போர்ட்டை தருகிறது. உன்னை யாரும் கைவிடவில்லை, யார் கைவிட்டால் என்ன, உன்னை படைத்த ரப்பு உன்னை கைவிடவில்லை, அவன் உன்னோடு இருக்கிறான், உனக்கு துணை நிற்கிறான். உனது படிப்பு எங்கே வேலை செய்யவில்லையோ, உனது பதவி எங்கே பறிபோகிறதோ, உன்னுடைய செல்வம் எங்கே அழிகிறதோ, உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் எங்கே பலிக்காமல் போகிறதோ, அங்கே அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு. உலக மக்கள் எல்லாம் உன்னை கைவிடும் போது அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான், உலக மக்கள் எல்லாம் உன்னை மறக்கும் போது அல்லாஹ் கைவிட மாட்டான், உலக மக்கள் எல்லாம் உன்னை விட்டு இறந்து விட்டாலும் சரி, இறக்காத இறைவன் உன்னோடு இருக்கிறான் என்ற உறுதியான நம்பிக்கை அல்குர்ஆன் தருகிறது. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், சூரா சுமர் 39வது அத்தியாயத்தில் 53வது வசனம், இப்படிப்பட்ட ஆதரவை அல்லாஹ் தருகிறான். நீ என்ன பாவம் செய்தாலும் சரி, நீ எங்கே தொலைந்தாலும் சரி, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், நீங்கும் பதற வேண்டாம். உன்னை மன்னிப்பதற்கு, உன்னை அரவணைப்பதற்கு, உன்னை அணைத்துக் கொள்வதற்கு உனது ரப் இருக்கிறான். لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا
பாவம் செய்து கொண்ட அதுவும் மரபு மீறி பாவம் செய்து கொண்ட என் அடியார்கள் நீங்கள் எனது அடியார்கள் தான். பாவம் செய்வதால் நீங்கள் என்னை விட்டு பிரிந்து விட முடியாது. மன்னிப்பு கேளுங்கள், திருந்து விடுங்கள். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து நீங்கள் நிராசையாக ஒருபோதும் ஆகிவிட வேண்டாம். அன்பிற்குரியவர்களே, இந்த அல்குர்ஆன் இப்படி அல்குர்ஆனின் வசனங்களை சிந்திக்கும்படி நம்மை அழைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்குர்ஆனை சிந்திக்காதவர்களை மிக கடுமையாக பேசுகிறான். இந்த அல்குர்ஆன் தன்னை சிந்திக்காதவர்களை மிக கடிந்து கொள்கிறது, வேதனைப்படுகிறது. அஃபலாயத்து தப்பரூன் குர்ஆன அலா குலூபின் அஃபாலுஹா. சூரா முஹம்மது 47வது அத்தியாயத்தின் 24வது வசனம். குர்ஆனை சிந்திக்காத மக்களே, உங்களது உள்ளங்களில் பூட்டுகளா போடப்பட்டு விட்டன. சூரத்துல் கமர் 54வது அத்தியாயத்திலே 4 இடத்திலே அல்லாஹ் கேட்கிறான். 17வது வசனம், 22வது வசனம், 32வது வசனம், 40வது வசனம். 4 வசனங்களிலே ஒரே விஷயத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். அறிவுரைக்காக, நினைவூட்டலுக்காக, நல்ல புத்தி பெறுவதற்காக, நல்ல சிந்தனை பெறுவதற்காக இந்த குர்ஆனை நாம் எளிதாக்கி வைத்திருக்கிறோம். சிந்திப்பவர்கள் இருக்கிறார்களா? நல்லறிவு பெறுபவர்கள் இருக்கிறார்களா? நல்லுணர்ச்சி பெறுபவர்கள் இருக்கிறார்களா? அல்குர்ஆன் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்கள், இந்த ரமலானுடைய மாதம் அல்குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே மீண்டும் ஒரு முறை உறுதி ஏற்போமாக. இந்த அல்குர்ஆனின் பக்கம் திரும்ப வருவோமாக. நமது வாழ்க்கையை அல்குர்ஆனோடு இணைத்துக் கொள்வோமாக. நமது கடந்துவிட்ட காலங்களிலே நாம் தவறு செய்த, நாம் காலங்களை வீணடித்த அந்த நிலைகளை எல்லாம் சிந்தித்து, அந்த நிலைகளை எல்லாம் உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து, மேலும் இந்த அல்குர்ஆனை புரிவதற்காக, இந்த அல்குர்ஆனை விளங்குவதற்காக, படிப்பதற்காக எனது வாழ்க்கையை செலவழிப்பேன், இதன் பக்கம் மக்களை அழைப்பதற்காக நான் என்னை அர்ப்பணிப்பேன் என்ற ஒரு உறுதியோடு நாம் இந்த இடத்திலிருந்து செல்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உரையை எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்கியருவானாக. மேலும் அல்குர்ஆனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் திறந்து படியுங்கள். நீங்கள் படிப்பதை ஒரு குறிப்பேட்டிலே நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் பொழுதும் அங்கே நின்று இந்த வசனம் உங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். அல்குர்ஆனிலிருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பேட்டை அமைத்துக் கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு அல்குர்ஆனிலிருந்து எப்படி விடை கிடைக்கிறது என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். எந்த வசனம் உங்களுக்கு புரியவில்லையோ அறிஞர்களிடத்திலே சென்று அந்த வசனத்தின் விளக்கத்தை கேளுங்கள். எங்கெல்லாம் அல்குர்ஆனின் வகுப்புகள் நடக்கின்றனவோ அது அல்குர்ஆனின் வார்த்தைகளை புரிய வைக்கக்கூடிய வகுப்புகளாக இருக்கட்டும், அல்லது அல்குர்ஆனின் கருத்துறை வகுப்புகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதில் கலந்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக உள்ளங்கள் உயிர் பெறுகின்றன, நமது சிந்தனைகள் தெளிவு பெறுகின்றன. அல்குர்ஆனின் பக்கம் நாம் நெருக்கமாகுவதற்கு அந்த வகுப்புகள் நமக்கு துணையாக இருக்கும். அல்லாஹ்வின் வேதத்தை புரிவதற்கும் அதோடு நாம் ஒன்றுவதற்கும் அந்த வகுப்புகள் நமக்கு துணையாக இருக்கும். அது போன்ற புத்தகங்களை, கல்வி அந்த நூல்களை வாங்கி படியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்துவானாக, அதை புரிய வைப்பானாக, நமக்கு ஆதரவான சாட்சியாக அல்குர்ஆனை ஆக்கி வைப்பானாக. அல்குர்ஆன் யாருக்கு எதிராக மறுமையிலே வாதாடுமோ அந்த பாவிகளில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்காமல் இருப்பானாக. அப்போது கௌலி ஹாதா واستغفر الله العظيم لي ولكم فاستغفروه والسلام عليكم ورحمة الله وبركاته.